ඊළඟට සම්මුගම් කුගනාසෙන් ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තිබෙනවා.
மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்கொள்வது குறித்த விவாதத்தில் எனது கருத்துக்களை எடுத்துரைக்க விளைகின்றேன். போதைப்பொருள் பாவனையானது ஒரு சமூக சிக்கல் என்ற நிலையில் இருந்து கடுமையான தேசிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. இது இலங்கையின் நகர்ப்புறங்களை மட்டுமன்றி சிற்றூர் வரையிலும் விரவி ஒட்டுமொத்த நாட்டையும் ஆட்கொண்டுள்ளது. இனம், மொழி, இறைநறி, வர்க்கம் மற்றும் புவியியல் எல்லைகளை கடந்து இந்த நாட்டின் இளைஞர்களை இலக்கு வைக்கும் ஒரு இந்த பேரிடரானது நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் ஒழுக்க விழுமியங்களின் அடித்தளத்தையே ஆட்டங்காண வைத்துள்ளது. இச்சிக்கலானது வெறும் ஒரு சட்ட ஒழுங்கு சார்ந்த சிக்கலாக மட்டுமன்றி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சமூக சிக்கலாகவும் காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் இருந்தது போல் அன்றி இன்றைய சூழலில் செயற்கை போதைப் பொருட்களின் வருகை மற்றும் இணையவழி போதைப் பொருள் வணிகம் ஆகியன புதிய அறைகூவல்களாக உருவெடுத்துள்ளன. இந்த அவையிலே இந்த சிக்கல்கள் குறித்து விவாதிக்கும் வேளையிலே அரசியலுக்கு அப்பால் சென்று இலங்கையின் தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு உத்தியை துல்லியமாகவும் புறநிலையாகவும் மதிப்பீடு செய்து செயலாற்ற வேண்டும். இலங்கையின் காவல்துறை மற்றும் கடற்படையினர் தொடர்ந்து முயன்ற பொழுதிலும் இந்த நடவடிக்கையின் முடிவுகளை இந்த சபை புறநிலையாக ஆராய வேண்டியது இன்றியமையாததாகும். 2024 ஆண்டின் நடுப்பகுதிக்குள் அரசால் பெருமளவானோர் கைது செய்யப்பட்டுள்ள பொழுதிலும் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் குறைந்த வருமானம் பெறும் தெருமட்ட பயனாளிகளும் சிறு அளவிலான வணிகர்களுமே ஆவர். இவர்கள் பெரும்பாலும் தமது பாவனைக்காக வைத்திருந்த மிகச்சிறிய அளவிலான போதைப் பொருளுக்கான தண்டப்பணத்தை செலுத்த முடியாமையினாலே சிறையில் வாடுகின்றார்கள். பாதுகாப்பை மட்டும் முதன்மைப்படுத்திய இந்த அணுகுமுறை இலங்கையின் சிறைச்சாலைகளில் கடுமையான நெரிசலை ஏற்படுத்தியுள்ளது. அதே வேளையில் பன்னாட்டு போதைப் பொருள் கடத்தல் மன்னர்களும் அவர்களுக்கு உள்நாட்டு துணை போகின்றவர்களும் குறியாக்கம் செய்யப்பட்ட எண்மிய தொடர்பாளர்களையும் எண்மிய பணக்கொடுக்கல் வாங்கல்களையும் பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இருந்தவாறே தமது நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அரசு தெருமட்ட சோதனைகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துகின்றது. அதே நேரத்தில் எல்லைகடைந்த போதைப் பொருள் வளங்களில் முதன்மையான வலையமைப்புகள் அவித பாதிப்பு ஒன்று நீடிக்கின்றன. இந்த போதைப் பொருள் நெருக்கடியின் தாக்கம் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகள் மிக கடுமையாக உணரப்படுகின்றது. போதைப் பொருள் வணிகத்தின் மூலம் ஈட்டப்படும் பணம் இலங்கையின் அரசாங்க எந்திரத்துக்குள்ளும் ஊடுருவியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்த கடத்தல்காரர்கள் சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டே தங்களது வலையமைப்புகளை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு வழிவகுத்துள்ளது. போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கு பொறுப்பான அரச முகவர் அமைப்புகளை அரசு வலுப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். உள்ளக ஊழல்களுக்கு அரசு தீர்வு காணாவிடில் வழியில் காட்டப்படும் அதிரடியான சோதனைகள் யாவும் பயனற்று போய்விடும். இதேபோல அரசின் மறுவாழ்வு அணுகுமுறையானது இராணுவத்தன்மையிலான கட்டமைப்பு மாதிரியை தொடர்ந்தும் நம்பியிருக்கின்றது. இருப்பினும் மருத்துவ வல்லுநர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் போதைப் பொருள் பழக்கத்தை ஒரு மருத்துவ மற்றும் உளவியல் அடிப்படையிலான குறைபாடாகவே கருத வேண்டுமே அன்றி அதற்கு இராணுவ ஒழுக்க கட்டுப்பாடு என்பது முறையான தீர்வாகாது என்பதை சுட்டிக்காட்டி வருகின்றனர். கந்தக்காடு மற்றும் சேனபுரம் முதலிய கட்டாய மறுவாழ்வு நடுவங்களில் நிகழும் வன்முறைகள் மற்றும் கண்காணிப்பு குறைபாடுகள் குறித்த அறிக்கைகள் இந்த நடுவங்கள் குணப்படுத்தும் இடங்களாக அன்றி செயற்படுவதற்கு மாற்றாக தற்காலிக சிறைச்சாலைகளைப் போலவே இயங்கி வருகின்றதை காட்டுகின்றன. போதைப்பொருள் பாவனை தொடர்பாக இலங்கையின் தேசிய உத்தியை முற்றிலும் தண்டிக்கும் செயலாக்க மாதிரியில் இருந்து மாற்றி பொது சுகாதாரத்தை நடுவனாக கொண்ட சமநிலையான கட்டமைப்பிற்கு மாற்ற வேண்டும். இதன் பொருட்டாக நான் பின்வரும் பரிந்துரைகளை முன்வைக்கின்றேன். முதலாவதாக, ஒருவர் தனது பயன்பாட்டிற்காக சிறிதளவு போதைப் பொருளை வைத்திருப்பதை குற்றமற்றதாக கருத வேண்டும். இத்தகைய உரை சுகாதார வல்லுநர்களால் நடத்தப்படும் தன்னார்வ சமூக அடிப்படையிலான மருத்துவ திட்டங்களுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, இலங்கையின் மறுவாழ்வு அமைப்பானது குடிசார் மற்றும் மருத்துவ தலைமையின் கீழ் இயங்க வேண்டும் என்பதோடு அனைத்து சிகிச்சை முறைகளும் சான்றுகள் மற்றும் பண்பாட்டு அடிப்படையை உள்ளடக்கியதாகவும் இரு ஆட்சி மொழிகளில் முழுமையாக கிடைக்கப்பெறுவதாகவும் அமைய வேண்டும். மூன்றாவதாக, சட்ட செயலாக்க வளங்களை போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு தலைவர்களின் சொத்துக்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் ஆகியவற்றை இலக்கு வைக்க நோக்கில் திசை திருப்ப வேண்டும். நான்காவதாக, அனைத்து முதன்மையான துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் நவீன அதிவேக ஸ்கேனர்களை நிறுவுவதன் மூலம் இலங்கையின் எல்லை பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அல்லது வலுப்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக பொதுமக்களுக்கு போதைப் பொருள் பாவனை பற்றியும் அதனால் ஏற்படும் பாதகமான விளைவுகள் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆவண செய்ய வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு இரக்கமுள்ள அறிவார்ந்த மற்றும் ஒருங்கிணைந்த செயற்பாடு இன்றியமையாததாகும். மக்களை கைது செய்வதன் மூலம் மட்டும் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டுவிட முடியாது. போதைப்பொருள் வளங்களின் உண்மையான மூல ஆதாரங்களை இலக்கு வைப்பதற்கான சட்ட திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் குடிமக்கள் குணமடைந்து மீண்டும் சமூகத்துடன் இணைவதற்கான தேவையை உண்மையான மனிதாபிமான அடிப்படையில் ஆதரவை வழங்க வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, சமூக சிக்கல் என்ற நிலையிலிருந்து தேசிய நெருக்கடியாக மாறியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை அரசு படைகள், அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு அமைப்புகளால் மட்டும் எதிர்கொள்ள முடியாது. போதைப்பொருளுக்கு எதிரான அரசு சார்பற்ற அமைப்புகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இளையோர் அமைப்புகள், சமூக நலன் நாடும் அமைப்புகள், சமய நிறுவனங்கள், சமய தலைவர்கள், அரசியல்வாதிகள் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து பற்றுறுதியோடு செயல்பட்டார் மட்டுமே போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளலாம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
கரு மந்திரித்துமா ஒவ்வொருத்துமாட்டு தவ காலே திவினவா